உதகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 3:30 புத்தக மதிப்புரை என்ற நிகழ்ச்சியை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்று வாழ்க்கை ஒரு பரிசு என்ற புத்தகத்தின் மதிப்புரையை கேட்கலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. புத்தக மதிப்புரை என்ற தலைப்பிலே இன்று நாம் ஒரு புத்தகத்தின் மதிப்புரையை காண இருக்கின்றோம். புத்தகத்தின் பெயர் வாழ்க்கை ஒரு பரிசு. நாம் பரிசு என்றவுடன் நமக்கு நினைவு வருவது பாட்டுப் போட்டி, பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, நீளம் தாண்டுதல் என்று விளையாட்டுகளிலும் அவற்றில் வென்றவர்களுக்கே பரிசு வழங்கப்படும் என்பதிலிருந்து மாறுபட்டு வாழ்க்கையே ஒரு பரிசு என்ற இந்த நூலினிலே கோரல் பதிப்பகத்தால் வெளியிட்டுள்ளார்கள். இந்த நூலில் 30 பிரிவுகளில் தமது எண்ணத்தை வெளியிட்டுள்ளார். ஆசிரியர், மே ஞானசேகர், கல்வியாளர், எழுத்தாளர், ஆற்றுப்படுத்துனர் மற்றும் சமூக சுய முன்னேற்ற பயிற்சியாளர் என்ற பன்முக தன்மை கொண்டவர் மற்றும் வாழ்வியலில் 50 மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்வுகள் பலவற்றில் பங்கேற்று ஊக்கம் தரும் கருத்துக்களை வழங்கி வருகிறார். வாழ்க்கை ஒரு பரிசு என்ற நூலில் நம் முன்னோர்களின் பொன்மொழிகளையும் சொல்மொழிகளையும் இந்த வாழ்வியல் சூழலோடு இணைத்து எழுதியுள்ளார். பொன்மொழிகள் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், நிழலின் அருமை வெயிலில் தெரியும், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, ஆடிப்பட்டம் தேடி விதை, முயற்சி திருவினையாக்கும், ஏட்டு சுரக்காய், கறிக்குதவாது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம், குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை, மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார், கருமைமே கண்ணாயினர் என பல தலைப்புகளில் எழுதியுள்ளார். மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் என்ற தலைப்பிலே மார்க் மெக்கர் என்பவர் ஹார்வர்ட் மேலாண்மை கல்லூரியில் என்ன சொல்லித் தருவதில்லை என்ற பொருளிலே ஒரு புத்தகம் எழுதியுள்ளார். அந்த புத்தகத்திலே 1979 ஹார்வர்ட் மேலாண்மை கல்லூரியில் MBA படித்த மாணவர்களிடையே நடத்தப்பட்ட ஒரு ஆய்வினை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். MBA பிடித்த மாணவர்களிடம் உங்களது எதிர்கால இலக்கு என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டது. 3% மாணவர்கள் தங்களது தெளிவான இலக்குகளை எழுதி வைத்திருந்ததை சுட்டிக்காட்டினார்கள். 13% மாணவர்கள் தங்களுக்கு என்ன இலக்கு என வாய்மொழியாக சொன்னார்கள், எழுதி வைக்கவில்லை. மீதமுள்ள 84% மாணவர்கள் தங்களுக்கு என்று இலக்கு ஏதுமில்லை என கூறினார்கள். 10 பிறகு அதே மாணவர்களை மீண்டும் பேட்டி எடுத்து அவர்கள் என்ன பணியில் உள்ளனர், எவ்வளவு சம்பாதித்தல் உள்ளனர் என்று ஆய்வு செய்தபோது தங்களுக்கென்று இலக்கு நிர்ணயித்திருந்த 13% மாணவர்கள் இலக்கே இல்லை என்று சொன்ன 84% மாணவர்களை விட 2 சம்பளத்திலும் உயர்ந்த பதவியிலும் உள்ளது கண்டறியப்பட்டது. தங்களுக்கு என்று தெளிவான இலக்கு எழுதி வைத்திருந்த 3% மாணவர்கள் மிக உயர்ந்த பதவியிலும் பல மடங்கு சம்பள உயர்விலும் பணி செய்து கொண்டிருந்தார்கள் என அறிய முடிகின்றது. அந்த ஆய்வின் முன்வைத்து மார்க் மெக்கர் பள்ளி படிப்பின் போதும் கல்லூரி படிப்பின் போதும் மாணவர்களுக்கு இலக்குகள் அமைய வேண்டும், மதிப்பெண்களும் அதன் சதவீதங்களுமே இன்று மாணவர்களின் இலக்காக அமைந்து விடுகிறது, இது ஆரோக்கியமானது அல்ல என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 நிலையில் உள்ள இலக்குகள் தேவைப்படுகிறது. தன்னுடைய உடல் நலம், மனநலம் சார்ந்த இலக்குகள், தன் குடும்பம் சார்ந்த இலக்குகள் 2, தன் பணி சார்ந்த இலக்குகள் 3, நாம் வாழும் இந்த சமூகத்திற்கும் நாம் செய்யும் அல்லது சாதிக்கப் போகும் இலக்குகள் 4 அமைகிறது. இந்த 4 திட்டமிட்டு காலவரையோடு எடுத்துச் செல்லப்பட்டால் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஒரு கனவு தேதி குறிப்பிட்டு எழுதப்படும் போது குறிக்கோளாகிறது. ஒரு குறிக்கோள் சிறிது சிறிதாக பல படிகளாக ஒரு திட்டம் செயல்பாடுகளை நிறைவேற்றப்படும் போது கனவு நனவாகின்றது. குறிக்கோளை அடைவதற்கு உலகெங்கும் பரிந்துரைக்கப்படும் வழிகளில் ஸ்மார்ட் என்ற ஆங்கில வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். அதன் முதல் எழுத்தாகிய எஸ் என்பது ஸ்பெசிபிக், அதாவது தெளிவானது. எம் என்பது மெஷரபிள், அளவிடக்கூடியது. ஏ என்பது அச்சீவபிள், அடையக்கூடியது. ஆர் என்பது ரியலிஸ்டிக், நடைமுறை சாத்தியம் உள்ளது. டி என்பது டைம் பவுண்ட், அதாவது காலவரையறைக்கப்பட்டது, தெளிவாக எடுத்துரைக்கப்பட்ட அளவிடக்கூடிய நிறையும் இலக்கை அடையக்கூடியதாகவும் அதற்கு நடைமுறை சாத்தியம் குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கக்கூடியதாக திட்டமிடப்பட்டால் சாதனை நிகழும். அவர் தனது 17 தலைப்பாக தன்கையே தனக்குதவி என்ற தலைப்பிலே, சாக்ரட்டிஸ் இளம் வயதில் இராணுவ வீரராக திகழ்ந்தவர், தனது ஏதன்ஸ் நாட்டை காப்பாற்ற பலமுறை போர்க்களம் சென்றுள்ளார், வயது வளர வளர சிந்தனை செய்வதில் தனித்து காணப்பட்டார், வாழ்க்கை என்பது என்ன, மனிதன் யார், எதற்காக என்ற தேடல்கள் அவரை ஞானியாக்கியது. பகல் வேளையில் தெருக்களில் கையில் விளக்குடன் செல்வார். மக்கள் என்ன தேடுகிறீர்கள் என கேட்டால் மனிதர்களை தேடுகிறேன் என்பார். வீட்டில் தொலைத்த சாவி தெருவில் தேடுவார். மக்கள் சாவி எங்கு தொலைத்தீர்கள் என கேட்டால் வீட்டில் என்பார். வீட்டில் தொலைத்த சாவியை வீதியில் தேடலாமா என்றால் வெளிச்சம் உள்ளத்தில் தான் தேட முடியும் என்று கூறி மக்களுக்கு வேறு சிந்தனை தூண்டிவிடுவார். சாக்ரடீஸ் வாழ்ந்த காலத்தில் மதங்கள் தோன்றவில்லை. கிரேக்க நாட்டில் இயற்கையும் சூரியனையும் வழிபட்டு வந்தார்கள். கடவுள் வழிபாடு குறித்து நிறைய கேள்விகள் தோன்றியது. இதன் முத்தாய்ப்பாய் உன்னையே நீ அறிவா என்ற தத்துவத்தை உலகிற்கு சொன்னவர். அதற்கு நமது சித்தர் திருமூல திருமந்திரத்தில் ஒப்பற்ற பாடலை கொடுத்துள்ளார். தன்னை அறிந்திடில் தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. நமது மண்ணும் சிந்தனையின் முதலிடமாகவே அமைந்துள்ளது. இன்று வரை மனிதர்களை தங்கள் அறிந்து கொள்ளும் அறிவியலை காப்பதில் தான் கஷ்டங்கள் உள்ளது. ஆகையால் தான் உலகில் மிகவும் உயர்ந்த அறிவு என்பது தன்னை அறியதலே என்று கூறப்படுகிறது. தனது 22வது அத்தியாயத்தில் அனுபவமே சிறந்த ஆசான் என்ற தலைப்பிலே உலகையே வென்று காட்ட வேண்டுமென்ற லட்சியம் கொண்ட அலெக்சாண்டர் தனது பயணத்தில் வழியில் தத்துவ ஞானி டெமஸ்தனிஸை சந்தித்து அறிவு பெற வேண்டி பெருமுடலோடு சூரிய குளியலில் ஈடுபட்டிருந்த டெமஸ்தனிஸை கண்டு அவரை வணங்கினார். டெமஸ்தனிஸ் அதை கண்டுகொள்ளவில்லை. அலெக்சாண்டர் அறிஞரே உமக்கு என்ன வேண்டுமென் என்றார். அப்போது டெமஸ்தனிஸ் தள்ளினில் என் மீது விழுகின்ற சூரிய கதிர்களை மறைக்காதே என்றார். அலெக்சாண்டர் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டார். அலெக்சாண்டர் உடன் சென்றவர்கள் என்ன மன்னா தங்களை அவமானப்படுத்தி விட்டாரே என்றனர். அப்பொழுது அவர் என்னை அவமதித்ததாக கருதவில்லை, எனக்கு அடுத்த பிறவி கிடைக்குமேயானால் டெமஸ்தனிஸாக பிறக்க வேண்டும் என்று கூறினார், ஆசைப்படுகிறேன் என்று கூறினார். அந்த அளவுக்கு அறிஞர்கள் பெற்றிருந்த அறிவை ஞானத்தை பெற்றுக்கொள்ள அலெக்சாண்டர் விரும்பினார். பிளாட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில் விலங்குகளை பற்றி தகவல்களை சேகரித்து 454 விலங்குகளை பற்றிய தகவல்களை திரட்டி அவற்றை பற்றி எழுதி வைத்துள்ளார். எனவே விலங்குகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அந்த காலகட்டத்தில் புத்தகங்கள் இல்லை, மேலும் இயற்கைக்கு எதிராக அறிவியல் ஆராய்ச்சி கருதப்பட்டது. ஆனாலும் அரிஸ்டாட்டில் துணிந்து செயல்பட்டார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் கருவிகள் எவையும் இல்லாத போதே அரிஸ்டாட்டிலின் தேடல் புகழத்தக்கது. அரசியல், தத்துவியல், தர்க்கவியல், காரிய அறிவியல், வானியல், விலங்கியல், தாவரவியல் மற்றும் அலைகள் என்று பல துறைகளிலும் அரிஸ்டாட்டில் எழுதிய பழச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. பல அறிவியல் வார்த்தைகளை அரிஸ்டாட்டில் உருவாக்கி கொடுத்துள்ளார். அவற்றில் பலவும் இன்றைய அறிவியல் வார்த்தைகளுக்கும் சொல்லுக்கும் மூலமாக அமைந்துள்ளது என்பது ஆச்சரியமானது மற்றும் பாராட்டுக்குரியது. கற்றது கைமண் தால் அளவு என்ற தலைப்பிலே உலக அதிசயங்கள் 7 என்றும் அவை கண் பார்ப்பது முதல் அதிசயம். ஆம், பார்வை என்பது கண் பார்வை உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வரம். 2வது, நாக்கு சுவை உணர்வு உட்கொள்ளும். உணவு சுவை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? உதாரணமாக டைபாய்டு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல் வந்தால் உப்பு சாப்பில்லாமல் உணவை சாப்பிட்டு வாழ்வது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை நாக்கின் சுவை உணர்வு என முக்கியமாக காட்டுகின்றது. 3வது, தொடு உணர்வு. தொட்டு தூக்காத குழந்தைகள் அன்புக்காக எவ்வளவு இயங்குகிறார்கள்? 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 முதல் 15 முறையாவது அன்பான தொடுதல் அணைத்தல் அவசியம் என்கிறது மனநூல் ஆய்வு நூல்கள். நகைச்சுவை உணர்வு 4வது அதிசயம். நகைச்சுவையுடன் கூடிய அணுகுமுறை மன இறுக்கத்தை குறைக்கிறது. மன இறுக்கத்தை அகற்றும் அற்புத மருந்தாக உள்ளது. கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்றார் இயேசு. செவி இருந்தாலும் கேட்க வேண்டும் என்ற ஆசை வேண்டும். இசையினை ரசிப்பது, இயற்கையின் அசைவுகளை உணர்வது, மலரை சொற்களின் மகிழ்ச்சியை தலைப்பது எல்லாம் செவியின் சுவையே. 6வது அதிசயம், உணர்தல். ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றியுள்ள குறிப்பாக தன்னை சார்ந்துள்ளவர்களின் உணர்வை புரிந்து கொள்வதும் அதற்கு மதிப்பளிப்பதும் ஒரு அதிசயம். 7வது அதிசயம், அன்பு என்ற 3 எழுத்து மந்திரச் சொல் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு தருகின்றது. உடைபட்ட இதயங்களை இணைக்கிறது, மூடப்பட்ட கதவுகளை திறக்கின்றது. அன்பு என்ற பண்பு மனிதர்களை பண்புள்ளவர்களிலே முதலிடத்தில் வைக்கின்றது. மாணவரிடம் கேட்கப்பட்ட ஆசிரியை நாம் கற்றது கைமண் அளவு என்பது இந்த மாணவனின் பதிலிருந்து புரிகிறது என கூறினார். ஆசிரியின் பிற நூல்கள் நம்புங்கள், வெல்லுங்கள், வெற்றிக்கு வழிகாட்டும் வென்றோர் அனுபவங்கள், எண்ணங்கள் வெற்றிகள், ஒழிப்போம் முயல்வோம் ஜெயிப்போம், வாய்ப்பு உழைப்பு முன்னேற்றம், சிந்தனை செயல் வெற்றி, வாழ்க்கை ஜெயிப்பதற்கே, மாறுபடும் மனிதர்கள் மகத்தான சாதனைகள், வாழ்க்கையோடு குலுக்குவோம், வாழ்க்கையை காதலிப்போம், வாழ்வதற்கே வானமே இல்லை, படிக்க படிக்க பாடம் இனிக்கும். வாழ்க்கை ஒரு பரிசு என்ற நூலின் ஆசிரியர் ஒரு கனவு தேதி குறிப்பிட்டு எழுதப்படும் போது ஒரு குறிக்கோளாகிறது. ஒரு குறிக்கோள் சிறிது சிறிதாக பல படிகளாக பிரிக்கப்படும் போது ஒரு திட்டமாகிறது. ஒரு திட்டம் செயல்பாடுகளால் நிறைக்கப்படும் போது கனவு நனவாகின்றது என குறிப்பிடுகின்றார். இதே கருத்தினை நமது இந்தியாவின் விஞ்ஞானியும் முன்னாள் ஜனாதிபதியுமான ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும், கனவு காணுங்கள், அந்த கனவு உங்களை உறங்க விடாமல் செய்ய வேண்டும், தொடர்ந்து அந்த கனவின் பொருள் குறித்தும் அவற்றை செயல்படுத்துவதும் குறித்து திட்டத்தையும் ஏற்படுத்தினால் அது ஒரு குறிக்கோளாக மாறும், அந்த குறிக்கோள் உங்களை வழிநடத்தும், அந்த குறிக்கோள் உங்களை சாதனையாளராக பரிணமிக்க செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே கனவு என்பது தேதி குறிப்பிட்டு எழுதப்படும் போது ஒரு குறிக்கோளாக மாறுகின்றது, அந்த குறிக்கோளை நம்மை வழிநடத்தி செல்லி ஒரு சாதனையாளராக முன்னேற செய்கிறது என்பதை நாம் உணரவும் அதை பின்பற்றவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை இந்த புத்தக மதிப்புரையை கேட்டு மகிழ்ந்த வாசகர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. நன்றி நேர்களே.
நேர்களே, இதுவரை வாழ்க்கையொரு பரிசு என்ற புத்தகத்தை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.